சார் மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோட உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார்.
அதிசயமான ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். அதைத்தான் நாம் எரேமியா 32:27 பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று அவரே சொல்லுகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரை நாம் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம், அப்படித்தானே? ஹல்லேலூயா. மாம்சமாக இருக்கிற அந்த கர்த்தரை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை எவ்வளவு அருமையாக சொன்னார்கள். ஏன் அது அவர்களுக்கு நடந்தது? ஆண்டவர் உயிரோடு இருப்பதனாலே. நாம் பேசுகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கேட்கிறபடினாலே அவர் அற்புதங்களை செய்தார். இப்படித்தான் ஒரு இளம் வாலிபர் ஒருவர், அவருக்கு தேவையான ஒரு காரியம் கிடைக்காததுனாலே மிகவும் மனம் வேதனைப்பட்டார். அவருக்கு வெளிநாட்டிலே போய் வேலை செய்ய வேண்டும் என்று மிகுந்த ஆவல். அதனாலே எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். வெளிநாட்டிற்கு போய் வேலை செய்வதற்கு வேண்டிய ஒழுங்குகள் எல்லாவற்றையும் செய்தார். எல்லாம் அவருக்கு கிடைத்தது. பிறகு அங்கு வீடு வேண்டும் என்று யோசித்து எல்லா ஒழுங்குகளையும் செய்தார். எல்லாம் ஏற்பாடு ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் வெளிநாட்டிற்கு போக வேண்டிய அந்த அனுமதி கிடைக்காததினாலே அவர் மிகவும் வேதனைப்பட்டார். தான் நினைத்தது கிடைக்கவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு கவலையினாலே தன்னையே மாய்த்து கொண்டார். ஆனால் நாமோ ஆண்டவரை நாம் நம்பி வந்திருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வைத்திருப்பது நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேளுங்கள், நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கேட்போம், என்ன விரும்பி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது அதிசயமான காரியத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 33:6 அவரை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 33:6.
கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவருடைய சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய ஒரே ஒரு வார்த்தையினாலே இந்த வானத்தை உண்டாக்கினார். அவருடைய சுவாசத்தினாலே நாம் எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயமான ஆண்டவரை நாம் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 66:1, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவருக்கு நாம் எம்மாத்திரம் இல்லையா?
அத்தனை அதிசயமான காரியங்களை உருவாக்கின தேவனுக்கு நாம் எம்மாத்திரம் நம்மை உருவாக்குவதற்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவருடைய சுவாசத்தினாலே நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், பூமி, வானம் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குமானால் நம்மை எவ்வளவு சுலபமாக உருவாக்கி இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். நம்முடைய காரியம் அவருக்கு, நம்முடைய கஷ்டங்கள் மிகவும் லேசான காரியம். அவருடைய கண்களுக்கு அது மிகவும் லேசான காரியம். நாம் அதை பெரிதாக நினைத்து தூக்கி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய சுவாசத்தினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே அதை நமக்கு இன்றைக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த ஆண்டவருக்கு வானம் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் லூக்கா 18:27 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு தோட்டக்காரர் ஒருவர் ஒரு புல் தரையை அழகாக உருவாக்கினார். அதிலே முழுவதும் புல் வளர்ந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அந்த புல்லை அழகாக வடிவமைத்து அவரால் முடிந்தவரை அது எப்படி அழகுபடுத்த முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார். அது மிகவும் சிறப்பாக வளர்ந்து வந்த பொழுது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அது அவருக்கு பெருமையாக இருந்தது. ஐயோ, நாம் இதை உருவாக்கி இருக்கிறோம், இதை வளர்த்திருக்கிறோம் என்று அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பொழுதுதான் அடுத்த நாள் காலையில எழுந்து ஒரு நாள் பார்க்கும் பொழுது அதிலே டாண்டலியன் என்ற ஒரு செடி ஒன்று வளர்ந்திருந்தது. அந்த புல் முழுவதையும் அது ஆக்கிரமித்திருந்தது. அதனாலே அந்த புல் தரையினுடைய அழகே கெட்டு போயிருந்தது. அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஐயோ, நாம் எவ்வளவு பெருமைப்பட்டு கொண்டோம், ஆனால் இன்றைக்கோ இந்த வேண்டாத செடி நடுவிலே வந்து முளைத்து எல்லாவற்றையும் கெடுத்து போட்டு விட்டதே என்று சொல்லி அதை அழிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டார். மருந்துகளை இன்னும் எல்லாவற்றையும் போட்டு அதை அழிக்க முயற்சி செய்தார். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவே இல்லை. அதனாலே மிகவும் கஷ்டத்தோடு, வேதனையோடு ஒரு நாள் விவசாயத்துறையின் இடத்திலே ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார். ஐயா, எப்படியாவது இந்த வேண்டாத இந்த செடியை, டாண்டலியன் என்று சொல்லக்கூடிய அந்த செடியை அகற்றிவிட வேண்டும். நீங்கள்தான் ஒரு வழி செய்ய வேண்டும் என்று அந்த விவசாயத்துறையின் இடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் அதிகமாக அதை யோசித்து பார்த்தார்கள். எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து கடைசியிலே ஒன்று முடியாமல் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பதில் கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார்கள். ஐயா, நீங்கள் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். இந்த செடியை அழிக்கவே முடியாது. என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் அது உடனே வளர்ந்து விடும். நீங்கள் இதோடு அந்த உங்கள் புல்லோடு கூட இதையும் சேர்த்து வளர்த்து அதோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை வளர்க்க பழகிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இவருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நாம் எடுத்த முயற்சியெல்லாம் வீணாக போய்விட்டதே என்று. இப்படித்தான் எனக்கு பிரியமானவர்களே, மனுஷர்களை தேடும் பொழுது அவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள், எங்களால் முடியாது அவ்வளவுதான் என்று. நீங்களும் கூட இந்த இடத்திற்கு வந்திருக்கிறவர்கள் அநேகரை பார்த்து உதவி கேட்டிருக்கலாம், எங்களால் முடியாது அவ்வளவுதான், உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம், ஆபரேஷன் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சுகமாகும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆண்டவரை, அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவரை நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. இந்த ஆண்டவர் மனுஷர்கள் முடியாது என்று சொன்னாலும் என்னால் முடியும் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்கள் சரீரத்திலையும் சரி, உங்கள் குடும்ப பிரச்சனைகளிலையும் சரி, அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. இதைத்தான் நாம் லூக்கா 1:37 பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றும் முடியாது என்று நம்மால் சொல்லவே முடியாது. ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று நாம் இன்றைக்கு சொல்ல போகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இன்றைக்கு நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். என்னுடைய ஆண்டவரால் இதை செய்ய முடியாத காரியம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே அதிசயத்தை செய்வார். ஆண்டவர் எப்படி இந்த அதிசயங்களை செய்கிறாராம்? நமக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், இல்லை என்று சொல்லுகிற எல்லாவற்றையும் உருவாக்குகிறவராக இருக்கிறாராம். இப்படித்தான் வேதத்திலே மத்தேயு 14:15 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சீஷர்கள் அநேகர் ஆண்டவரிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த பொழுது இயேசுவினிடத்திலே போய் இப்படியாக சொன்னார்கள், இயேசுவே, நாம் இந்த வனாந்திரமான ஒரு இடத்துல இருக்கிறோம், நேரமும் அதிகமாக ஆகிவிட்டது, இத்தனை பேர் வந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு நீர் எப்படி போஜனம் கொடுப்பீர்? இவர்கள் கிராமங்களுக்கு போக வேண்டும் என்றால் வெகு தூரம் போக வேண்டுமே, இவர்கள் எப்படி தங்களுக்கு போஜனத்தை கொள்ளுவார்கள்? இவர்களை தயவு செய்து அனுப்பிவிடுங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் ஆண்டவரோ அத்தனை பேரையும் பந்து இருக்க செய்து நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார் சீஷர்களை பார்த்து. ஆனால் மறுபடியும் அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கிறது, இதை வைத்து நாங்கள் எப்படி அவர்களை போஷிப்போம், எங்களிடத்திலே அவ்வளவுதான் இருக்கிறது. மறுபடியும் அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களிடத்திலே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவரோ என்னிடத்திலே இருக்கிறது, என்னால் முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் பந்தி இருக்க வைத்து அவர்கள் திருப்தியாக சாப்பிடும்படியாக அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் தன் கையினாலே ஒவ்வொருவருக்காகவும் பிட்டு கொடுத்து அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட புருஷர்கள் அன்றைக்கு 5000 பேராக இருந்தார்கள். அத்தனை பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியோடு போகும்படி ஆண்டவர் செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நம்மை அப்படியே அனுப்பி விடுவாரா? அவர் இன்றைக்கு சொல்லுவார், என்னுடைய பிள்ளையை நான் அப்படியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை என்று சொல்லுவார். உங்களை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே, என் பிள்ளைகளை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, நான் அவர்களை போஷிக்கட்டும், அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஏன், இப்பொழுதே இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவரை விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே, அவரை நம்பிதானே வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். அவர்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டுமே, வழியிலே சோர்ந்து போவார்களே என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்கள் மீது மனது உருக மாட்டாரா? இரக்கம் வைக்க மாட்டாரா? கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். மத்தேயு 6:25 பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று, எண்ணத்தை குடிப்போம் என்றும், உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட நம்முடைய அன்பு இயேசுவானவர் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறாராம். இதை மத்தேயு 6:31 பார்க்கிறோம். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு என்ன வேண்டும், இப்பொழுது என்ன தேவையோடு இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே. இப்படித்தான் நாங்கள் ஒரு முறை மஸ்கட்டுக்கு போயிருந்த பொழுது, அங்கு கூட்டங்களெல்லாம் முடித்து விட்டு கடைசி நாளிலே ஒரு நாள் ஒரு சகோதரர், மிகவும் அன்பான அந்த சகோதரர், எங்களை பார்த்து இப்படியாக கேட்டார், உங்களை நான் இந்த மஸ்கட் நகரத்தை சுற்றி பார்க்க அழைத்து போக போகிறேன், என்னோடு கூட வருவீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நாங்களும் சரி என்று சொல்லி வந்த பொழுது ஒரு பெரிய கார் ஒன்று வந்து நின்று கொண்டிருந்தது, லிமோசின் கார். அப்பொழுது நாங்கள் நினைத்தோம், இவர் பெரிய பணக்காரராக இருப்பார் போல் இருக்கிறது என்று நினைத்தோம். நாங்கள் அதுவரை அப்படிப்பட்ட காரிலே ஏறினதே கிடையாது. எங்களுக்கு ஒரே சந்தோஷம், அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு சந்தோஷமாக போய் கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த சகோதரர் காரை ஓட்டி கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்லட்டும். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் நான் இப்பொழுது வசதியாக இருக்கிறேன் என்று. ஆனால் நான் சிறு வயதில் இருந்த பொழுது கேரளாவில் தகப்பனோடு கூட நான் வளர்ந்து வந்தேன். என்னுடைய தகப்பனார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு எளிமையான ஏழை ஊழியர். நான் அவருக்கு ஒரு மகன். என்னுடைய சகோதரிகளை நான் தான் காப்பாற்ற வேண்டும். மிகவும் பண கஷ்டத்தினாலே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே நான் உழைத்தால்தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற அந்த நிலைமையிலே நான் வண்டியை இழுத்து கொண்டு வேலை செய்து கொண்டு வந்தேன். வண்டி நிறைய சாமான்களை வைத்து கொண்டு அப்படியாக ஒரு நாள் நான் நடு ரோட்டிலே நடந்து கொண்டு வந்த பொழுது வெயில் பயங்கரமாக அடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த தார் ரோட்டிலே என்னால் செருப்பு வாங்க கூட காசு இல்லாமல் இருந்தேன். அந்த நிலைமையிலே அந்த தார் ரோட்டிலே வெயில் அடித்த பொழுது தாரெல்லாம் உருகி போயிருந்தது. அந்த ரோட்டிலே நான் காலை வைத்த பொழுது என்னுடைய கால் அப்படியே அந்த தாருக்குள்ளாக அமைங்கி வெந்து போனது. நான் துடித்து போனேன், ஐயோ எனக்கு ஏன் இந்த நிலைமை, இப்படித்தான் நான் வேலை செய்து வாழ வேண்டுமா, என்னுடைய கால் இப்படித்தான் வேக வேண்டுமா என்று கதறி அழுதேன். அந்த என்னுடைய அழுகை கண்ணீரை ஆண்டவர் அன்றைக்கு கேட்டார். என்ன ஆச்சரியம், திடீரென்று ஒரு நாள் ஒரு எண்ணெய் ஆலையிலே எனக்கு வேலை கிடைத்தது. நான் வேலைக்கு சேர்ந்தேன். சாதாரண கூலி ஆளாக தான் அன்றைக்கு வேலையிலே சேர்ந்தேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் வேலையிலே உண்மையாக இருந்தபடினாலே ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வெகு சீக்கிரத்திலே நான் அந்த ஆலையின் ஓனராக இருக்கும்படியாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று அவர் சொன்னார். அந்த கம்பெனியின் ஷேரை வாங்கும் அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். நான் படிப்பறியாதவன், ஏழை மனிதன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த வசதிகளை உருவாக்கி கொடுத்தார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய சொந்த காரியங்களை உருவாக்க முடியாதா? நீங்கள் சொல்லலாம், எனக்கு வேலையிலே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன் என்று சொல்லி வந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வேலைகளை உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். பண தேவைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் உங்களை தேடி வரும்படி செய்வார். இப்படித்தான் இந்த சகோதரருக்கு செய்தார். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஆண்டவரை நோக்கி அழுத அந்த கண்ணீரை ஆண்டவர் அன்றைக்கு பார்த்தார். நீங்களும் இன்றைக்கு சொல்லலாம், நான் இப்படித்தான் வெந்து கொண்டிருக்க வேண்டுமா, எத்தனை வருஷங்கள் நான் இப்படி சாக வேண்டும், வறுமையிலே சாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று இன்றைக்கு செய்ய போகிறார். இந்த அதிசயங்களை செய்கிற தேவன் நமக்கு ஜீவனை உருவாக்குகிறாராம். அதைத்தான் நாம் யோவான் 1:4 பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருக்கிறோம். பிலிப்பியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். இப்படியாக நாம் இன்றைக்கு சொல்ல போகிறோம், ஆண்டவர் எனக்கு ஜீவனை உருவாக்கி கொடுக்க போகிறார் என்று சொல்ல போகிறோம். நாம் Mark 9:17-23 பார்க்கும் பொழுது அதிலே ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார். ஒரு முறை ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை அழைத்து வந்தார். அந்த மகன் மிகவும் பிசாசினாலே பிடிக்கப்பட்டு வேதனையோடு இருந்தான். ஊமையான ஒரு ஆவி அவனை பிடித்திருந்தது. அதனாலே அவன் ஒவ்வொரு முறை அந்த ஆவி அவனுக்குள்ளாக இறங்கும் பொழுதும் அவன் நுரை தள்ளி கீழே விழுவான். அந்த பிசாசு எப்படியாவது அவனை கொன்று போட வேண்டும் என்று முயற்சி செய்தான். அவனை தீயிலும் தண்ணீரிலும் அடிக்கடி தள்ளிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த தகப்பனாருக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படியாவது தன்னுடைய மகனை ஆண்டவர் சுகமாக்க வேண்டும் என்று அந்த தகப்பனார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஓடி போனார். நாம் மார்க் 9:22 பார்க்கும் பொழுது அவன் இயேசுவை பார்த்து எப்படி சொல்லு என்ன சொல்லுகிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மீது மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்கிறான். இயேசுவானவரும் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசி கூடுமானால் நான் அதை செய்வேன், என்னை பார்த்தா நீ கேட்கிறாய், எதையாகிலும் செய்ய முடியுமா என்றார் கேட்கிறார். என்னால் முடியும், நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னால் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அந்த ஏழை மகனை தொட்டு சுகமாக்கினார். ஆண்டவரை பார்த்த உடனே, அதிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய மகன் ஆண்டவரை பார்த்த உடனே அப்படியே நுரை தாழி அலைக்கழிக்கப்பட்டு பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்டு கீழே விழுந்தான். அப்பொழுது செத்தவனை போல கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர் இல்லாமல் ஜீவன் இல்லாமல் அப்படியே கிடந்தான். ஆனாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். என்னால் முடியும், உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் என்னால் முடியும், என்னால் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவனை உயிர்ப்பித்தார். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் ஆண்டவர் நம்மை எப்படி அதிசயங்களை செய்து வாழ வைக்கப் போகிறார் என்று பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கு வாழ்க்கையின் கடைசி நிலைமையிலே வந்திருக்கிறோம் என்று கதறி அழுது வந்திருக்கலாம். எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் இழந்து போனேனே, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து வந்திருக்கலாம். ஆனாலும் உங்களை ஆண்டவர் மறுபடியும் வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதற்காக தான் அவர் எல்லாவற்றையும் உடையவராக இருந்தாலும் தன்னை வெறுமையாக ஒன்றும் இல்லாதவராக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பிறந்த பொழுதே பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் மாடுகள் குடியிருக்கிற இடத்திலே, ஆடுகள் இருக்கிற இடத்திலே அவர் பிறந்தார். அவருக்கு அப்படி பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படி செய்தார், நம்மை வாழ வைக்கும்படியாக, நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த அன்பின் நிமித்தமாக அவர் இறங்கி வந்தார். இதைத்தான் நாம் 2 Corinthians 8:9 பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பாருங்கள், நம்மை போலவே அவரும் பசி உள்ளவராக இருந்தார். இதை நாம் மார்க் 11:12-13 போன்ற வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அவர் வெகு தூரம் பிரயாணப்பட்டு பெத்தானியாவிலிருந்து வந்த பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று நாம் இதில் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நீங்கள் பசியினாலே பட்டினியினாலே வாழலாம். அதே அனுபவம் அவருக்கும் இருந்தது. இந்த உலகத்தில் இருந்த பொழுது இதே வழியாக அவரும் கடந்து போனார். அவருக்கு தெரியும் நம்முடைய பாடுகள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை 5000 பேருக்கு திருப்தியாக உணவு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் திருப்தியாக ஆசிர்வதித்து அனுப்ப போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடுத்தபடியாக பாருங்கள், அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தாகத்தோடு இருந்தாராம். தண்ணீர் இல்லாமல் தாகம் உள்ளவராக இருந்தார் என்று வேதத்திலே யோவான் 4:6-8 பார்க்கும் பொழுது அதிலே வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண சமாரிய பெண்ணிடத்திலே போய் எனக்கு தாகத்துக்கு தா என்று கேட்டார். அவருக்கு அது அவசியமே இல்லை. அவர் நினைத்திருந்தார் தண்ணீரை உருவாக்கி அதை குடித்திருக்கலாம். எதற்காக அவர் அதன் வழியாக போக வேண்டும், நம்முடைய தாகத்தை அறிந்து கொள்ளும்படியாக. ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் இப்படி கவலைப்படுவார்களே, இவர் என்ன சந்தோஷமாக வாழ்ந்தார், அவருக்கு என்ன தெரியும் என்று நினைத்து விடுவார்களே என்று சொல்லி அவர் அதன் வழியாக கடந்து போனார். இன்றைக்கு கூட நீங்கள் ஆத்ம தாகத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இன்னும் உம்முடைய ஆவியின் வரங்கள் வேண்டும். இந்த உலகத்திலே நான் கடைசி மூச்சு விடும் வரைக்கும் நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசையோடு நீங்கள் ஆண்டவருடைய ஆவியின் வரங்களுக்காக தாகத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையின் கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட போகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு தலை சாய்க்கு கூட படுத்து உறங்க கூட இடமில்லாமல் இருந்தது என்று வேதத்திலே லூக்கா 9:58 நாம் பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போமா?
அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார்.